திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அருளிய மார்க்கபந்து ஸ்தோத்திரம் தமிழ் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்தபடியாக நாலாவது ஸ்லோகம். கந்தர்ப தர்பக்னீஷம் காலகண்டம் மகேஷம் மகாவ்யோமகேஷம் குந்தாபதந்தம் சுரேஷம் கோட்டி சூரிய பிரகாசம் பஜே மார்க்கபந்தும் கந்தர்ப தர்பக்னம் ஈஷம். கந்தர்பஹா என்றால் மன்மதன், தர்பஹா என்றால் அவனுடையதான அந்த அகங்காரம், செருக்கு என்றெல்லாம் கூறினோம் அல்லவா. க்னம் ஹந்தி இதி க்னஹா என்று கூறுவதுண்டு. எவர் ஒருவர் அழிக்கிறாரோ அவருக்கு க்னஹா என்ற பெயரால் அவரை கூறுவது உண்டு. ஈஷம் என்றால் தலைவனாக இருக்கக்கூடியவரை. கந்தர்ப தர்பக்னம் ஈஷம். கந்தர்பஹா என்று சொல்லக்கூடியதான மன்மதனின் செருக்கினை அழித்தவரை, சாக்ஷாத் லோகக்ஷேமத்தின் பொருட்டு அரக்கர்களை ஒடுக்க, நல்லோர்களை காக்க சிவபார்வதியின் மூலமாக குமாரஜனனம் ஏற்பட வேண்டும் என்பதான ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது இந்த மன்மதனானவன் காமஹா என்று அவனுக்கு பெயர் அல்லவா, சிவனாரை நான் ஆசையுறச் செய்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு அவன் யாது செய்தானாம், சிவனாரின் மேல் அந்த அம்பினை எய்தினானாம். உடனே சிவனாரானவர் தனது நெற்றி பொறியினால் அந்த மன்மதனை பஸ்மமாக்கிவிட்டார். கவிக்குலகுரு காளிதாசர் என்பவர் தனது குமார சம்பவத்தில் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார். பஸ்மாவசேஷம் மதனம் சகார, பஸ்மாவசேஷம் பஸ்மத்தின் மீதமாக, பஸ்மமே ஒன்றும் இருக்காது, அதன் மீதம் என்றால் அதுவும் அதைவிட மிக மிக லவலேசமாக மதனம் சகார, மன்மதனை சிவனாரானவர் எரித்து விட்டார், செய்து விட்டார். எனவே காமாரிகி என்று நேர்த்தே பார்த்தோம், மன்மத சம்ஹாரமூர்த்தி, காமதகனமூர்த்தி, காமாரிகி என்றெல்லாம் சிவனாருடையதான பிரசித்தமான திருப்பெயர்கள், சிவனாருடைய பிரசித்தமான வடிவங்கள் 25 என ஆகமங்கள் இயம்புகின்றன. அவைகளுள் ஒன்றான காமாரிகி என்றதான ரூபத்தினை இச்சமயத்தில் தீட்சிதர் அவர்கள் நினைவு கூறுகிறார். கந்தர்ப தர்பக்னம், கந்தர்ப என்று சொல்லக்கூடியதான மன்மதனுடையதான ஒரு செருக்கினை அழித்தவரை. ஈஷம், ஈஷஹா என்றாலே முதலிலேயே பார்த்தோம் அல்லவா, ஈஷ் பாலனே என்று கூறுவார்கள். ஈஷஹா என்றால் எவர் ஒருவர் ரட்சிக்கக்கூடியவரோ அவருக்கு ஈஷஹா என்று பெயர். காலகண்டம், அதாவது காலகண்டம், கண்டே காலஹா என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. காலஹா என்றால் விஷம் என ஒரு அர்த்தம், காலஹா என்றால் நேரம் என்று ஒரு அர்த்தம், விஷம் என்று ஒரு அர்த்தம். எனவே காலகண்டம் என்றால் கழுத்தில் அந்த நஞ்சினை உடையவரை, நீலகண்டஹா காலகண்டஹா என்பதெல்லாம் ஒரே விதமான அர்த்தத்தினை கொடுக்கக்கூடியது. காலகண்டம் மகேஷம், மகேஷஹா சிறந்ததாக காப்பாற்றக்கூடியவரை. காலகண்டம் மகேஷம் மகா வியோமகேஷம், சாக்ஷாத் இந்த ஆகாயத்தினையே தனது கேசமாக உடையவரை. முன்பே கூறினோம், கங்கா பிரவாக சமயத்தில், இதுவும் புராண பிரசித்தமான ஒரு கதை, கங்கா பிரவாக சமயத்தில் கங்கையானவள் மிக ஆக்ரோஷமாக ஓடி வந்தாள் எனவும், ஏனெனில் அதுவரை தேவலோக கங்கை என்பதான ஒரு உயர்ந்ததான நிலையினை பெற்றவள் அவள், பூ உலகத்திற்கு வருகிறாள் என்றால் நாம் அனைவரும் உணர்ந்ததே. அந்த பூவுலகத்திற்கு வரும் சமயத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக வரவும் சிவனார் அச்சமயத்தில் தனது ஜடையினை அனைத்து திசைகளிலும் விரித்து வைத்து அந்த அவளுடையதான அதாவது அந்த மந்தாகினியுடையதான பிரவாகத்தினை அடக்கினார். அச்சமயத்தில் சிவனாருக்கு மகா வியோமகேசகா வியோமகேசகா என்றெல்லாம் திருப்பெயரானது அமைந்தது. அந்த ரூபத்தினை இப்பொழுது மனதில் நினைவு கொள்ள வேண்டும். மகா வியோமகேசம் குந்தாபதந்தம் சுரேஷம் குந்த ஆபதந்தம். குந்தகா என்றால் மல்லிகை பூவிற்கு பெயர். ஆப என்றால் அதை போல. தந்தம் என்றால் பல் வரிசை பல்லினை உடையவரை. அதாவது சிவனாருக்கு முன்பு கூறியதை போல குணம் குறிகளுடன் கூடிய நிலையில் சிவனாருக்கு இந்த ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியதான ஆகமங்கள் அனைத்தும் சிவனாருடையதான முகத்திலிருந்து வந்தவைகள். ஆகமங்கள் இயம்புகின்றன. யஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா வாக்ரூபாஸ்ச சிவாகமாகா. சிவனாருடையதான மூச்சே வந்து வேதமாக திகழ்ந்தது. சிவனாருடையதான வாக்கே வந்து ஆகமமாக திகழ்ந்தது என்றெல்லாம் ஆகமங்கள் இந்த சிவனாருடையதான திரு மூர்த்தத்திலிருந்து திருவாயிலிருந்து மலர்ந்ததான ஆகமத்தின் பெருமைகளை இயம்புகின்றன. அச்சமயத்தில் இந்த ஆபஹா தந்தம் என்றெல்லாம் கூறும் பொழுது மல்லிகை பூவிற்கு ஒப்பானதான அதாவது வெண்மையானதான பல் வரிசைகளை உடையவரை குந்தாபதந்தம் சுரேஷம். சுரஹா என்றால் தேவர்கள். ஈஷஹா என்றால் அவருக்கு தலைவர். நேத்தே பார்த்ததை போல பிரம்மணஹா சிருஷ்டிகர்த்திருத்வம் விஷ்ணோர் தானவமர்தனம் ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய சிவபூஜா விதேஃபலம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். பிரம்மாவுக்கு அந்த சிருஷ்டி படைப்பு தொழில் எவ்வாறு கிட்டியது என்றால் அடுத்தது விஷ்ணுவிற்கு அரக்கர்களை மர்தனம் அழிக்கும் சன்மை எவ்வாறு கிட்டியதென்றால் இந்திரனுக்கு ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியதான தன்மை எவ்வாறு கிட்டியது என்றால் இவை அனைத்தும் சிவபூஜா விதேஃபலம் என்று ஸ்காந்த புராணம் கூறுகின்றது. சிவபூஜையின் மகிமை அனைத்துமே. எனவே லோகத்தில் அனைத்து விதமான உயர்ந்த நிலையும் அஸ்வமேத யாகம் போன்றதான எண்ணற்றதான யாகங்கள் செய்வதாக இருந்தாலும் அவை அனைத்தும் மிக மிக எளிமையாக சிவபூஜை செய்தலின் மூலமாகவே நாம் அடையலாம். எனவே சுரேஷஹா என்றால் தேவர்கள் அனைவருக்கும் தலைவராக இருக்கக்கூடியவரை. குந்தாபதந்தம் சுரேஷம் கோட்டி சூரிய பிரகாசம். கோட்டி என்றால் அந்த எண்ணில் இருக்கக்கூடியதான கோடி என்று ஒரு அர்த்தம். கடைசி என்று ஒரு அர்த்தம். அடுத்தது எண்ணற்றதான என்று ஒரு அர்த்தம். கணக்கில் அடங்காததான இந்த மூன்றாவதாக கூறியதான அர்த்தத்தினை தற்பொழுது மனதில் கொள்ள வேண்டும். கணக்கில் அற்றதான சூரியனுடையதான பிரகாசத்தின் உடையவரை. சாக்ஷாத் தேஜஸ்வரூபி இல்லையா. நம சாந்தாய தேஜசே என்று பர்த்ருஹரி என்று சொல்லக்கூடியதான ஒரு கவிஞர் தனது நீதி சதகம் என்ற நூலில் கூறுகிறார். எனவே தேஜஸ்வரூபம் அந்த தேஜஸ் என்று சொல்லக்கூடியதான ஒளி என்பது எவ்வாறு இருக்கிறது என்றால் எண்ணற்றதான சூரியனுடையதான பிரகாசத்திற்கு ஒப்பானது. ஒரு சூரியனுடையதான பிரகாசத்தினையே நமது இந்த கண்ணால் காண முடியாது. கோட்டி சூரியம் என்றால் அதன் பெருமைகளை நாம் மனதில் எண்ணி பார்க்க கூட முடியாததாக இருக்கிறது. அப்பேற்பட்டதான பிரகாசத்தின் உடையவரை கோட்டி சூரிய பிரகாசம். அப்பேற்பட்டதான நல்ல மார்க்கத்தினை கொடுக்கக்கூடியவரை கோட்டி சூரிய பிரகாசம். பஜே மார்க்கபந்தும் அந்த மார்க்க சகாயேஸ்வரரை நான் வணங்குகிறேன். இதன் அர்த்தத்தினை மறுபடியும் ஒரு முறை எளிமையாக காண்போமாக. மன்மதனின் செருக்கினை அழி காலகண்டம் என்று சொல்லக்கூடியதான விஷத்தினை கழுத்தில் உடையவரை, சிறந்ததான ஈசனை, வியோமகேசம் என்று சொல்லக்கூடியதான ஜடாபாரத்தினை உடையவரை, மல்லிகை பூவிற்கு ஒப்பான பல் வரிசையினை உடையவரை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவரை, எண்ணற்ற சூரியனுக்கு ஒப்பான பிரகாசத்தினை உடையவரை, நல்ல வழியை காண்பிக்கக்கூடியவரை நான் பஜனை செய்கிறேன். 4வது ஸ்லோகம் முடிந்தது. 5வது ஸ்லோகம். சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ, சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ, மந்தார பூதேருதாரம் மந்தராகேந்திரசாரம் மகாகௌரிய தூரம் சிந்தூர தூர பிரச்சாரம் சிந்துராஜாதி தீரம் பஜே மார்க்கபந்தும். மந்தார பூதேகே உதாரம். மந்தாரம் என்றால் ஒரு தெய்வீக மரம், தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வீக மரம், அதற்கு பெயர் மந்தார மரம் என்று பெயர். அந்த மந்தார மரத்திற்கு கீழ் இருந்து யாதொன்றை நினைக்கிறோமோ அது நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. பூதிகி என்றால் ஐஸ்வர்யம், உதாரம் என்றால் அதைவிட அதிகமாக கொடுக்கக்கூடியவரை. அந்த மந்தார மரத்தினை விட அதிகமான ஐஸ்வர்யத்தினை கொடுக்கக்கூடியவரை, சாக்ஷாத் மோக்ஷத்தினை கொடுக்கக்கூடியவரை என்று அர்த்தம் கொள்ளுதல் வேண்டும். மந்தர அகேந்திர சாரம். மந்தர என்றால் அது ஒரு மலை, அகேந்திர என்றால் சிறந்ததான மலை. சிறந்த மலையான மந்தர மலைக்கு சாரம், அதாவது சக்தியினை கொடுத்தவரை. இந்த பார்க்கடலை கடையும் பொழுது இந்த மந்தர மலையினை தான் ஒரு மத்தாக வைத்துக் கொண்டனர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு சக்தியினை கொடுத்தவரை மந்தர அகேந்திர சாரம், மந்தராகேந்திர சாரம். மகாகௌரிய தூரம், மகாகௌரி அதூரம் என அதனை பிரிக்க வேண்டும். மகாகௌரி என்று சொல்லக்கூடியதான பார்வதி தேவியினை அதூரம் தூரத்தில் வைத்துக் கொள்ளவில்லையாம், அதாவது மிக அருகாமையிலேயே பார்வதி தேவியினை வைத்துக் கொண்டவர். சாக்ஷாத் அர்த்தநாரி ஸ்வரூபம், சிவனாருடையதான 25 ரூபங்களில் வாதுலாகமத்தின்படி இது 14வது திருநாமமாக அமைகின்றது. அந்த ரூபத்தினை இவ்விடத்தில் கூறுகிறார். மகாகௌரி அதூரம், மகாகௌரி என்று சொல்லக்கூடியதான பார்வதி தேவியினை வெகு துளைவில் வைக்காதவரை, அதாவது தனது சரீரத்தில் பாதி பார்வதிக்காக கொடுத்தார் அல்லவா, அந்த அர்த்தநாரி ஸ்வரூபம் திருச்செங்கோடு போன்றதான க்ஷேத்திரங்களில் மிக பிரசித்தமாக இருக்கக்கூடியதான திரு உருவத்தினை இப்பொழுது நாம் மனதில் நினைத்தல் வேண்டும். சிந்தூர தூர பிரச்சாரம். சிந்தூரம் என்றால் சிகப்பு நிறம், தூர பிரச்சாரம் அதனை வெகு தூரத்திற்கு ஒதுக்கி தள்ளியவர். சிவனாருக்கு வேதங்களில் ரோஹிதாய நமஹா என்றெல்லாம் திருநாமா இருக்கின்றது. ரோஹிதோ லோஹிதோ ரத்தஹா என அதற்கு அபிநவ சங்கராச்சாரியர் வியாக்கியானம் கூறுவார். அது யாதெனில் சிகப்பு நிறத்தவர், எவ்வாறு புன்னிறத்தவர் என்று சிவனாரை கூறுகிறோமோ அதை போல் அவருக்கு சிகப்பு ரூபமும் இருக்கின்றது. சிவனாருடையதான 5 ரூபங்களில் ஒன்றிற்கு சிகப்பு வடிவம் உள்ளது. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதான 5 திருமுகங்களில் ஒன்றினுடையதான வர்ணமானது சிகப்பு வடிவினை கொண்டது என்றெல்லாம் ஆகமங்கள் இயம்புகின்றன. அந்த ரூபத்தினை இந்த இடத்தில் கோடிட்டு காண்பிக்கிறார். சிந்தூர தூர பிரச்சாரம், சிந்து ராஜாதி தீரம். சிந்து ராஜா என்றால் சமுத்திர அரசன். அதிதீரம் அவரை விட மிக கம்பீரமாக இருக்கக்கூடியவரை, சமுத்திரம் என்பதே கம்பீரமாக இருக்கக்கூடியது. உலகத்தில் நாம் காணக்கூடியதான இந்த உலகத்தில் பறந்து விரிந்து இருக்கக்கூடியதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்றால் அதற்கு சமுத்திரத்தினை கூறுவோம். ஆனால் அந்த சமுத்திரத்தினை விட மிக பறந்து விரிந்து இருக்கக்கூடியவர் சிவபெருமான். சிந்து ராஜாதி தீரம், சிந்து ராஜ அதி தீரம் என அதனை பிரித்தல் வேண்டும். சிந்து ராஜாதி தீரம் பஜே மார்க்க பந்தும், அந்த மார்க்க சகாயேஸ்வரரை நான் வணங்குகிறேன். மந்தார மலையை, மந்தார விருட்சத்தினை விட அதிகமாக செல்வத்தினை கொடுக்கக்கூடியவரை, மந்தார மலைக்கு சக்தியினை கொடுத்தவரை, மகாகௌரி என்று சொல்லக்கூடியதான பார்வதிக்கு தனது தேகத்தில் பாதியினை கொடுத்தவரை, சிகப்பு வர்ணத்தவரை, சமுத்திரத்தை விட கம்பீரமாக இருக்கக்கூடியவரை, அந்த மார்க்கபந்து என்று சொல்லக்கூடிய மார்க்க சகாயேஸ்வரரை நான் வணங்குகிறேன். இதுவரை ஐந்து செய்யுள்கள் பார்த்தோம். ஆறாவது செய்யுள் பலஸ்ருதி என்று சொல்லக்கூடியது. இந்த ஸ்லோகத்தினை பாராயணம் செய்பவன் யாதொரு பலனினை அடைவான் என்பதை இந்த ஸ்லோகமானது, கீழ்வரும் ஸ்லோகமானது விளக்குகின்றது. அதனை தற்பொழுது காண்போமாக. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேசம்போ, சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேசம்போ. அப்பைய யஜ்வேந்திர கீதம் ஸ்தோத்ர ராஜம் படேத்யஸ்து பக்த்யா பிரயாணே தஸ்யார்த்த சித்திம் விதத்தே மார்க்க மத்யே பயம் சாசுதோஷோ மகேஷஹ. அப்பைய யஜ்வேந்திர கீதம், அப்பைய என்று சொல்லக்கூடியதான, நேத்தே பார்த்தும் விநாயக சுப்பிரமணியம் என்பது அவருடைய இயற்பெயர், அப்பைய என்பது புனைப்பெயர். யஜ்வன் என்றால் யாகம் செய்யக்கூடியவர். அவர்களுடையதான வம்சத்தில் அனைவரும் மிகச்சிறந்த ஜோதிஷ்டோமாதி யாகங்களை செய்யக்கூடியவர் என்றெல்லாம் தெரிகின்றது. கீதம் பாடப்பட்டது. எனவே யாகம் செய்பவர்களுள் சிறந்தவர்களான அப்பைய தீட்சிதர் என்பவர்களால் பாடப்பட்ட ஸ்தோத்திர ராஜம், ஸ்தோத்திர ராஜம் என்றால் ஸ்தோத்திரங்கள் அனைத்திற்கும் தலைமையாக திகழக்கூடியது, அதாவது மிகச்சிறந்ததான இந்த ஸ்தோத்திரத்தினை, யஸ்து யவன் ஒருவன் பக்தியா பக்தி ஸ்ரத்தையுடன் பிரயாணே பிரயாணம் செய்யும் சமயத்தில், முன்பே பார்த்தோம், ஒரு செவிவழி செய்தி நேத்தே பார்த்தோம், அதனை மனதில் கொள்ள வேண்டும். எனவே பிரயாண சமயத்தில் யவன் ஒருவன் பக்தி ஸ்ரத்தையுடன் இந்த ஸ்தோத்திரத்தினை படேத் பாராயணம் செய்கிறானோ, தஸ்ய அவனுடைய அர்த்த சித்திஹி அனைத்து விதமான செயல்களிலும் சித்தி என்று சொல்லக்கூடியதான வெற்றி, மார்க்க மத்தியே அவன் செல்லக்கூடியதான அந்த வழியின் நடுவில் அபயம் பயமற்று இருக்கக்கூடியதான தன்மையினை, ஆசுதோஷஹா வெகு விரைவில் சந்தோஷம் அடையக்கூடியதான மகேஷஹா சிவனாரானவர் விதத்தே கொடுக்கிறார். அப்பையர் என்று சொல்லக்கூடியதான அப்பைய தீட்சிதரால் இயற்றப்பட்டதான இந்த ஸ்தோத்திரத்தினை எவன் ஒருவன் பிரயாணம் செய்யும் சமயத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்கிறானோ அவனுக்கு அனைத்து விதமான செயல்களில் வெற்றியும், மேலும் அவன் பிரயாணம் செய்யும் சமயத்தில் எந்த விதமான அச்சமும் இன்றி அவனது பிரயாணம் என்பது நிறைவேறும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பலஸ்ருதியாக இருக்கிறது. இதனை ஏதோ லௌகிகமாக நாம் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊரிற்கு செல்லும் பொழுது சொல்லக்கூடியதான பிரார்த்தனை என இருந்தாலும், நமது உலகியல் பிரயாணம், நமது வாழ்வியல் பிரயாணம் என்பதில் இதனை பாராயணம் செய்தோம் என்றால் பயமற்று அச்சமற்று இருக்கக்கூடியதான தன்மையான மோக்ஷத்தினை சாக்ஷாத் மார்க்க சகாயேஸ்வரர் நமக்கு நல்குவார் என்பதும் இதன் உள்கருத்தாக அமைகின்றது என்பது எனது அபிப்பிராயமாக இருக்கிறது. இதுகாலும் இந்த நிகழ்வினை கண்டுகளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அவர்கள் நீடூடி வாழ எல்லாம் வல்ல பார்வதி சமேத பரமேஸ்வரரின் திருக்கழல்களில் எனது பிரார்த்தனைகளையும் சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நல்வாய்ப்பினை நல்கிய சைவம் .org நிறுவனத்தினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் ஒரு முறை இந்த பலஸ்ருதி மற்றும் சரணத்தினை காண்போமாக. அப்பையஜ்வேந்திர கீதம் ஸ்தோத்ர ராஜம் படேத்யஸ்து பக்த்யா பிரயாணே தஸ்யார்த்த சித்திம் விதத்தே மார்க மத்யே பயம் சாசுதோஷோ மகேஷ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ இதி சம் ஹர ஹர நம பார்வதீ பதயே ஹர ஹர மகாதேவ யசிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். ஹரி ஓம்.